இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் வான் அலைகளினூடாக தவழ்ந்து வரும் முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சிகளை செவிமடுக்க காத்திருக்கும் எமது அன்புக்குரிய நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று 9ஆம் தேதி டிசம்பர் 2023 நிகழ்ச்சியின் ஆரம்பமாக அமைவது இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்களை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் புகழ் என்னும் அதிகாரத்திலிருந்து ஒரு குறட்பா. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். உலகத்தில் ஒருவரை பற்றி சிறப்பாக சொல்வதெல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு அவர் வேண்டிய ஒன்றை ஈவார் மேல் நிற்கும் புகழே ஆகும். ஒருவர் புகழை பல்வேறு வழிகளில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் வறியவர்களுக்கு பொருள் வழங்கி புகழுக்கு உரியவராக விளங்குதல் பற்றியே உலகம் வியந்து பேசும். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இம்மாதத்திற்கான சிறப்பு கவிதை. இந்த கவிதையை வழங்குவதற்காக எமது ஆக்லாந்து மண்ணில் வாழ்ந்து வருகின்ற கலாநிதி மூனா நல்லதம்பி சிவச்செல்வன் அவர்கள் வழங்குகின்ற சிறப்பு கவிதை நேர்களுக்காக இப்போது.
முத்தமிழோசை வானொலி என்பர்களுக்கு என் அன்பு சால் வணக்கங்கள். என்னுடைய கவிதையின் தலைப்பு உறவின் ஊற்றுக்கள். பிறப்பதும் இறப்பதும் புவனியில் பொதுநிலை. பட்டங்கள் பேர்புகள் பதவிகள் யாவையும் பெற்றவன் பேருடன் பிணைந்த பெருமையாய் பறந்திடும் பரம்பொருள் பாதம் அடைகையில். பரம்பரை பெயர்களை பதிவதாய் தொடர்ந்திடும் பரிணாமம் பேணுவோர் பரங்கியல் தனித்துவம். திருந்தா ஒரு சிலர் தொடர்கிறார் திசை தேசத்தில் தம் குலம் சாதியின் தலைப்புடன். ஒன்றினில் ஒன்றதாய் ஒற்றுமை உறவுகள். ஒருங்கே ஊர்களே ஒருவருக்கொருவராய் ஓடி உதவிடும் உயிர் துடிப்புகள். ஓடினோம் என்று நாம் உடைந்து சிதறியே. புகுந்த நாடுகள் புதுமொழி திணிப்புகள் புதிய உறவுகள் புது வழி பண்புகள். சமயமும் சமுதாய சிறப்புகள் யாவையும் சடுதியாய்ச் சரிந்தன சிதறி கலந்தன. மொழியினில் கலப்படம் மனத்தினில் கலப்படம் மதத்தினில் கலப்படம் தன் பெயரினில் கலப்படம். கால மாற்றத்தில் தன் சுயம் களையும் நாம் களநிலையில் துளியதாய் கலந்தே குறுகுவோம். மொழியினில் கலப்படம் மனத்தினில் கலப்படம் மதத்தினில் கலப்படம் தன் பெயரினில் கலப்படம். கால மாற்றத்தில் தன் சுயம் களையும் நாம் கடலில் துளியதாய் கலந்தே குறுகுவோம். சமூக சீர்குலைவுகள் சாபக்கேடுகள் சீர்திருந்திடும் சமுதாய தேவையாய் திருந்தா தமிழனின் திருப்பு முனையதாய் தேசம் கடந்துதான் தெய்வத்திப்பிதோம். சொந்த பந்தங்களும் பரம்பரை பாலமாய் வந்த பொதிவுகள் வரலாற்று பெருமைகள் உறவின் ஊற்றுக்கள் உன் தொடர் விழுதுகள் உரிமை கொண்டாடிடும் உயர்நிலை உடைமைகள் சொந்த பந்தங்களும் பரம்பரை பாலமாய் வந்த பதிவுகள் வரலாற்று பெருமைகள் உறவின் ஊற்றுக்கள் உன் தொடர் உழுதுகள் உரிமை கொண்டாடிடும் உயர்நிலை உடைமைகள் அடிமுடி தேடிடும் அந்நிய நாட்டிலும் அடிமனம் துடித்திடும் தன் வழி தேடியே அவசியம் சரித்திரம் அழியாமல் சந்ததி அறிந்திட தெரிந்திட அவனுக்கு உதவிடு அடிமுடி தேடிடும் அந்நிய நாட்டிலும் அடிமனம் துடித்திடும் தன் வழி தேடியே அவசியம் சரித்திரம் அழியாமல் சந்ததி அறிந்திட தெரிந்திட அவனுக்கு உதவிடு நன்றி வணக்கம்.
இந்த வாரம் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்து பல்வேறு சமூக நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்கு வழங்கி சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்களுடைய நினைவு தினம். அந்த வகையிலே அவர் தொடர்பான பல நினைவலைகளோடு நிகழ்ச்சியை கொண்டு செல்கின்றோம். இதோ அவர் தொடர்பான நினைவலைகள்.
அம்மா அம்மா என்று அழைக்கும் பல லட்சம் தொண்டர்களின் அன்புக்கு சொந்தக்காரர் ஜெயலலிதா, தமிழகத்தின் முதலமைச்சர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், முன்னணி திரைப்பட நடிகை என ஒவ்வொன்றிலும் கோலோற்றியவர் அவர். சிறு வயதிலேயே அறிவாற்றல் நினைவாற்றலுடன் விளங்கிய அவர் பள்ளி இறுதித் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் பெற்றார். பரதநாட்டியம் கர்நாடக இசை ஆகியவற்றை முறைப்படி பயின்ற ஜெயலலிதா குடும்ப சூழல் காரணமாக படிப்பை பாதியிலேயே நிறுத்த நேரிட்டது. வெண்ணிற ஆடை படத்தில் இருந்து தொடர்ச்சியாக ஏராளமான திரைப்படங்களில் நடித்து வந்தார். 1001, கன்னித்தாய், தனிப்பிறவி, முகராசி, காவல்காரன் என MGRுடன் அவர் இணைந்து நடித்த 28 படங்களில் பெரும்பாலானவை வெற்றி படங்களாக அமைந்தன. சிவாஜி, SSR, ஜெய்சங்கர், முத்துராமன், NTR, நாகேஸ்வர ராவ், தர்மேந்திரா போன்ற முன்னணி நடிகர்கள் பலருடன் நடித்துள்ளார் ஜெயலலிதா. 1980 MGR முன்னிலையில் அதிமுகவில் இணைந்த ஜெயலலிதா அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் சத்துணவு திட்ட உயர்மட்ட குழுவின் உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்தார். MGR மறைவுக்கு பின் அதிமுக என்ற இயக்கம் சில மாதங்கள் பிளவுபட்டு இருந்தாலும் சிந்தாமல் சிதறாமல் அதனை வலிமைப்படுத்தி ஒருங்கிணைத்தார். 1991, 2001, 2011, 2016 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் அபார வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவி வகித்தார்.
ஜே ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்டு இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டில் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
ஜெயலலிதா ஆட்சியின் போது அமல்படுத்தப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம், மழைநீர் சேமிப்பு திட்டம், ரேஷனில் இலவச அரிசி, அம்மா உணவகம், மகளிர் காவல் நிலையம், இலவச லேப்டாப் திட்டம் போன்றவை இன்றும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன.
நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கானதான்.
தமிழக அரசியலை மையமாக வைத்திருந்தாலும் காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தேசிய கட்சி தலைவர்களும் பிற மாநில கட்சிகளின் தலைவர்களும் ஜெயலலிதாவுடன் நட்பு பாராட்டி வந்தனர்.
வியக்தித்வ மகத்வபூர்ண ஹே, லேகின் உன்ஹே பார்ட்டி கே சாத் அப்னே ரிஷ்தே ஔர் சர்க்கார் மே உத்தரதாயித்வ சே பீச்சா நஹீ சுடானா சாஹி.
6 முறை தமிழக முதலமைச்சர், 29 ஆண்டுகள் கட்சியின் பொதுச் செயலாளர், 17 ஆண்டுகள் திரையுலகில் முன்னணி நடிகை, இப்படி எத்தனையோ சிறப்புகளை பெற்றவர் அவர். துணிச்சலான பெண்மணி என்று அகில இந்திய அளவில் பேசப்படும் தலைவராக திகழ்ந்தார்.
மக்களால் நான், மக்களுக்காகவே நான்.
அரசியலில் பெண்களால் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து மறைந்தவர் ஜெயலலிதா. ஆயினும் ஏழை மக்களுக்காக திட்டங்கள் பலவற்றையும் செயல்படுத்தி அவர்களின் நெஞ்சங்களில் உயர்ந்து நிற்கிறார் ஜெயலலிதா.
எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும்.
ஜெயலலிதா அவர்கள் சொந்த குரலில் சில பாடல்களை பாடியுள்ளார். அவற்றுள் திரையிசை பாடல்களும் தனிப்பாடல்களும் அடங்கும். இந்த பதிவில் அவர் பாடிய பாடல்களை பட்டியலிட்டு தொகுத்துள்ளேன் உங்கள் பார்வைக்காக.
ஆண்டிலே வெளிவந்த அடிமை பெண் என்ற திரைப்படம் பலர் மனதை கவர்ந்த ஒரு சிறந்த திரைப்படம். நடிகர் எம் ஜி ராமச்சந்திரன் தானே தயாரித்த இப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருவருமே இரட்டை வேடத்தில் நடித்திருப்பதோடு ஜெயலலிதா தன்னுடைய சொந்த குரலிலே இந்த திரைப்படத்திலே பாடியும் இருக்கின்றார். இசை அமைப்பாளர் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த இந்த பாடல் அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு என்று தொடங்குகின்ற அந்த பாடல் சிறப்பு பாடலாக இடம்பெற்றிருந்தது அந்த திரைப்படத்திலே. அந்த பாடலை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம், கேட்டுப்பாருங்கள். அடுத்ததாக இடம்பெறுவது சிறப்பு கண்ணோட்டம் குறுந்தகை பாடல்களின் வாழ்க்கை நெறிமுறைகள் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள்.
குறுந்தொகை காட்டும் வாழ்வியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். சங்க இலக்கியங்கள் என்று போற்றப்படுவது எட்டு தொகையும் பத்து பாட்டும் ஆகும். இவ்விலக்கிய நூல்கள் பழம் தமிழரின் நற்பண்புகளையும் சமூக வாழ்வியலையும் எடுத்து எம்புகிறது. மொழிக்கு இலக்கணம் வகுத்த நம் முன்னோர்கள் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்வியல் நெறியை வகுத்து செம்மையாக வாழ்ந்துள்ளமையை சங்க தமிழ் நூல்கள் மூலம் அறிய முடிகிறது. சங்க தொகை நூல்களில் எட்டு தொகையில் ஒன்று குறுந்தொகை. இது நல்ல என்ற அடைமொழி பெற்று சிறந்து விளங்குகிறது. இந்நூல் தமிழர்களின் வாழ்வியலை படம் பிடிக்கும் பெட்டகமாக விளங்குகிறது என்று கூறலாம். ஓமை நயமும் ஊன்றி படிப்பார்க்கு இன்பம் ததும்பு செய்யும் இயல்புடையதாக அமைந்துள்ளது. பூரிக்கோ தொகுத்த குறுந்தொகை வழியே சங்ககால தமிழர்களின் வாழ்வியல் வழக்காறுகளை காண்பதே இன்றைய உரையின் நோக்கமாக இருக்கிறது. சங்ககால மக்கள் இல்லறத்தை நல்லறமாக போற்றி பேணி வளர்த்தமையை பல்வேறு பாடல்கள் மூலம் உணர முடிகிறது. புதிதாக திருமணம் புரிந்த தலைவனும் தலைவியும் இல்லற வாழ்வை இனிதே துவக்குகிறார்கள். தலைவி செல்வர் வீட்டில் பிறந்து செழிப்புடன் வளர்ந்தவள், சமைத்து அறியாதவள். இருப்பினும் தன் கையால் தலைவனுக்கு சமைத்து தர ஆவல் கொண்டாள். அதன் பொருட்டு தயிர் குழம்பை தயார் செய்கிறாள். தோய்ந்த கட்டி தயிரை கையால் பிசைந்து கையை கழுவாமல் அப்படியே தன் தூய ஆடையில் துளைத்து கொண்டாள். குழம்பை தாளிக்கும் போது ஏற்பட்ட புகை அவளது மையுண்ட கண்களை கலங்க செய்தது. இவ்வாறு அவள் அன்புடன் செய்த குழம்பை கணவனுக்கு இட்டால் அவன் அது மிகவும் இனிதாக உள்ளதாக பாராட்டி மகிழ்ந்து உண்கிறான். அவள் முகம் மகிழ்ச்சியால் மலர்கிறது. முழி தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடி குவளை உன் கண் குய்ப்புக கமழ தான் துழந்து அட்ட தீம்புளிப்பாகர் இனித என கணவன் ஊண்டலின் நுண்ணி தன் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகனே என்று குறுந்தொகை 167வது பாடல் தெரிவிக்கிறது. இந்நிகழ்வின் மூலம் இல்லால் செய்த உணவின் தன்மை எத்தகையது ஆயினும் அவள் அன்புடன் செய்ததால் அதனை இனிது என்று பாராட்டி மகிழும் தலைவனின் மனப்பாங்கையும் நற்பண்பையும் உணர முடிகிறது. கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு அன்பு பூண்டு ஒழுக வேண்டும் என்ற நற்கருத்தை வலியுறுத்துவதாக இப்பாடல் அமைகிறது. நம் இல்லம் நாடி வரும் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்று உபசரிப்பது தமிழர் பண்பாகும். அவர்கள் அகமகிழ மனம் உவந்து அமுது படைப்பதை கடமையாக போற்றினர். நெய்யோடு வெண்ணெய் அரிசியால் சமைத்த வெம்மையான சோற்றையும் ஏழு களங்களில் இட்டு காக்கைக்கு வைப்பர். தலைவியின் துன்பத்தை நீக்க விருந்தினர் வருமாறு காக்கைக்கு உணவு வைத்தல் பழம்கால மரபாகும். அவ்வழக்கம் இன்றளவிலும் நடைமுறையில் உள்ளது. எழுக்களத்து ஏந்தினும் சிறிது என் தோழி பெரும் தோல் நிகழ்ந்த செல்லருக்கு விருந்து வர கரைந்த காக்கையது பலியே என்று குறுந்தகை 210வது குறள் குறிப்பிடுகிறது. மேலும் கார்கால தொடக்கத்தில் குளிர்காற்று வீசும் வேளையில் பிச்சை கேட்டு வந்தவர்களுக்கு வெண் சோற்றுடன் செம்பு நிறைய வெந்நீரை தந்து உபசரித்துள்ளதை அறிய முடிகிறது. ஆசையில் தெருவின் ஆசையில் வியன்கடை சென்னல் அமலை வெண்மை வெள் எழுது ஓர் இல் பிச்சை ஆற மாந்தி அர்ச்சர பெய்ய வெப்பத்தண்ணீர் சேமச்செப்பில் பெரியரோ நீயே என்று குறுந்தொகை 277வது பாடல் நமக்கு இயம்புகிறது. இக்காட்சியின் மூலம் வறிய ஒருவருக்கு இனிய அமுது தந்ததுடன் குளிர் நீங்கும் பொருட்டு வெந்நீர் பருக தந்துள்ளாமல் விருந்தினர்களை எங்கனம் உபசரிக்க வேண்டும் என்பதை நமக்கு புலப்படுத்துவதாக அமைகிறது. சங்ககால தமிழர்கள் வாழ்க்கையில் காதலும் வீரமும் கல்வியும் செல்வமும் சிறந்து ஓங்கி செழுமையுற்று விளங்கின. கல்வியில் பெருமையை உணர்ந்து அந்த காலத்தில் இருந்தார்கள். எனவேதான் வள்ளுவர் பிறந்தகையும் அவ்வை மூதாட்டியும் கல்வியின் சிறப்பை பல்வேறு விதமாக போற்றுகின்றார்கள். அண்ணா இவனோர் இளமானாக்கன் தன்னூர் மன்ற தென்னன் கொல்லோ என்று குறுந்தொகை 33வது குறள் குறிப்பிடுகிறது. அந்த பாடல் அடியில் கல்வி பயின்றால் மட்டுமே வறுமையிலிருந்து விடுபட்டு தன் சொல்லாற்றலால் செல்வமும் புகழும் பெற முடியும் என தலைவி தோழிக்கு உரைக்கின்றாள்.
நிகழ்ச்சியின் இடைநடுவிலே சர்வதேச செய்தி குறிப்பு ஒன்றை பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். தற்போது உங்களுக்கு தெரியும், உலக அளவிலே சூடு பிடித்திருக்கின்ற யுத்தமாக கருதப்படுகின்ற இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்பிலே இரண்டு செய்தி குறிப்புகளை தருகின்றோம். இஸ்ரேல் புனை கைதிகளுக்கு போதை மருந்து கொடுத்த ஹமாஸ் எழுந்துள்ள குற்றச்சாட்டு என்ற ஒரு தலைப்பிலே ஒரு செய்தி குறிப்பு ஒன்று. ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் புனை கைதிகளை விடுவிக்கும் போது அவர்கள் அமைதியாக இருப்பதற்காக போதை மருந்து கொடுத்ததாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி இருக்கின்றது. இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் கடந்த அக்டோபர் 7 ஹமாஸ் தீவிரவாதிகள் 240 பேரை கடத்திச் சென்றனர். இவர்களில் 105 பேர் கடந்த மாத இறுதியில் ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். கிளினிக்ஸ் மயக்க மருந்து. இந்நிலையில் புனை கைதிகளை விடுவிப்பதற்கு முன்பு அவர்களுக்கு கிளினிக்ஸ் என்ற மயக்க மருந்துகள் கொடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்பில் இஸ்ரேலிய சுகாதார அமைச்சு பொது மருத்துவ தலைவர் ககர் மிஸ்ராஹி கூறுகையில், செஞ்சிலுவை சங்கத்திடம் இஸ்ரேல் புனை கைதிகள் ஒப்படைப்பதற்கு முன்பு அவர்களுக்கு கிளினிக்ஸ் என்ற போதை மாத்திரைகளை ஹமாஸ் தீவிரவாதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் விடுவிக்கப்பட்ட புனை கைதிகள் அமைதியாக இருந்தனர். அவர்கள் அமைதியாக இருப்பதற்காக அவர்களுக்கு போதை மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றொரு செய்தி குறிப்பு என்னவென்றால், இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் குறித்து சவுதி அரேபியாவுடன் கலந்துரையாடி இருக்கின்றார் ரஷ்ய நாட்டினுடைய தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ரஷ்ய ஜனாதிபதி சவுதி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகளுடன் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் தொடர்பிலே கலந்தாராய்ந்துள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. குறித்த கலந்துரையாடல் கடந்த 6 டிசம்பர் மாதம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையில் நீண்டகால நல்லுறவு பேணப்பட்டு வரும் நிலையில் விளாடிமிர் புட்டின் சவுதி அரேபியாவில் செல்வதற்கு செல்வாக்கு மிகுந்த நபராக காணப்படுகின்றார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் துபாயில் ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு இந்த நாட்களில் நடத்தப்படலாம். ரஷ்ய ஜனாதிபதி அத்தகைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பாரா என்பது அவர் மத்திய கிழக்கு பயணத்தின் நோக்கம் என்ன என்பது குறித்து ரஷ்யா இதுவரை பதிலளிக்கவில்லை. காசா மீதான இஸ்ரேலின் தற்போது தாக்குதலானது அமெரிக்க ராஜதந்திரத்தின் தோல்வி என புடின் குறிப்பிட்டுள்ளதோடு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனர்களுடனான நட்புறவு காரணமாக ரஷ்யாவினால் மசியதராக செயற்பட முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் போர்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளதால் ரஷ்ய ஜனாதிபதியை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ள நிலையில் அவர் மேற்கொள்ளும் முதல் சர்வதேச பயணம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. தமிழ் மூத்தோர் சங்கத்தின் கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டம் வருகின்ற சனிக்கிழமை 16 டிசம்பர் மாதம் 2023 இலக்கம் 138 மெயின் ஹைவேயில் அமைந்திருக்கின்ற எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. மாலை 6 முதல் நடைபெறும் இந்த நிகழ்விலே அங்கத்தவர்கள் எல்லோரையும் பங்கு பெற்றும்படி கேட்டுக் கொள்கின்றார்கள். பங்கு பெற்ற விரும்பும் அங்கத்தவர்கள் தங்கள் பகுதி ஒருங்கிணைப்பாளர் ஏரியா கோடினேட்டர்ஸிடம் உங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய கிறிஸ்துமஸ் நியூ இயர் கொண்டாட்டம் வருகின்ற சனிக்கிழமை 16 டிசம்பர் மாதம் 2023 இலக்கம் 138 மெயின் ஹைவேயில் அமைந்திருக்கின்ற எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மாலை 6 முதல் நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்விலே பங்கு பெற்ற விரும்புகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்கள் உங்களுடைய பெயர் விவரங்களை உங்களுடைய ஏரியா கோஆர்டினேட்டர்ஸ் பகுதி ஒருங்கிணைப்பாளர்களிடம் தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். சமூக அறிவித்தல் ஒன்று. அரும்புகள் 2023 20 அகவையில் கால்பதிக்கின்ற தமிழ் கல்வி பூங்கா பாடசாலையினுடைய சிறப்பு சிறுவர்களினுடைய வருடாந்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் மாதம் 9 மாலை 6:30 தொடக்கம் மவுண்ட் ஆல்பர்ட் போனறிவு மண்டபத்திலே சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அனுமதி முற்றிலும் இலவசம். மறந்து விடாதீர்கள், இந்த நிகழ்வு வருகின்ற டிசம்பர் மாதம் 9 மாலை 6:30 தொடக்கம் மவுண்ட் ஆல்பர்ட் போனறிவு மண்டபத்தில் தமிழ் கல்வி பூங்காசிரார்களின் வருடாந்த கலை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. பூங்காவினால் நடத்தப்படும் வருடாந்த நிகழ்வு கல்வியிலேயே பங்கு பெற்று எமது சிறார்களை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றார்கள். தமிழ் கல்வி பூங்கா அமைப்பினர் செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி எமது வானொலி நிலையமாகிய பிளானட் எஃப்எம் வானொலி நிலையத்தினுடைய இவ்வாண்டுக்கான கிறிஸ்துமஸ் தின நிகழ்வு அவர்களால் கட்டப்பட்டிருக்கின்ற புதிய இடத்திலே இடம்பெற்றது. அன்றைய வானிலை அவ்வளவு சிறப்பான முறையிலே அமையவில்லை. மாலை 5:30 நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டது. மிகவும் சூரிய காலத்திலே நிகழ்ச்சிகள் முடிவுக்கு வந்தன. அன்றைய நிகழ்ச்சியிலே குறிப்பாக 10 சிறந்த வானொலிகள் நேர்களினுடைய கேட்கும் அளவினை கொண்டு மதிப்பீடு செய்யப்பட்டு சிறந்த வானொலிகளாக தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையிலே அந்த 10 வானொலிகளிலே 3 தமிழ் வானொலிகளும் நேர்கள் அதிகம் பேர் கேட்கின்ற வானொலிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே முத்தமிழோசை வானொலி, அதனுடன் சக 2 வானொலிகளான சங்கநாதம் வானொலி மற்றும் முத்தமிழ் சங்கத்தினுடைய வானொலி ஆகியவை சிறப்பான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட வானொலிகளாக இருந்தன. அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் நிகழ்ச்சி வானொலிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிப்பது நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அத்துடன் கடந்த வாரம் முத்தமிழ் சங்கத்தினுடைய வானொலியிலே என்னுடைய 60வது பிறந்த தினத்தை குறிப்பிட்டு அவர்கள் நண்பர்கள் மணிநிலவன் மற்றும் இலக்குவன் சொக்கலிங்கம் ஆகியோர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய வானொலியின் ஊடாக நன்றிகளை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.